அப்பா நீ எந்த ஊர்ல எந்த வருஷம் பிறந்த?
ஆவியூர் என்ற கிராமம் திருக்கோவிலூருக்கு பக்கத்துல இருக்கு. அதுல ஒரு குடிசையில 1908 நவம்பர் மாசம் பிறந்தேன். அப்பாவின் பேரு சக்கரவர்த்தி, அவருடைய வச்ச பேரு ஸ்ரீராம், அம்மாவுக்கு ஜானகி, ஜனக்கமா கூப்பிடுற வழக்கம்.
உனக்கு கூட பிறந்தா மொத்தம் எத்தனை பேரு?
என்னோட கூட பிறந்தா தம்பி ரெண்டு பேரு. ஒருவனை வந்து எங்க அத்தைக்கு ஸ்வீகாரம் கொடுத்தது. அவன் வந்து சின்ன வயசுலயே பிறந்து விட்டான். மற்றொரு தம்பி ராகவன், ரெண்டு தம்பி, அக்காமார்கள் ரெண்டு பேரு, தங்க ஒண்ணு. எனக்கு கல்யாணம் ஆன போது 18 ரொம்ப இருந்தது. அப்போது சீனியர் இன்டர்மீடியேட்ல பிரசஸ்தி காலேஜில் படிச்சிருந்தேன். எனக்கும் உங்க அம்மாவுக்கும் 8 வித்தியாசம். 1916 எனக்கு 18, அம்மாவுக்கு 10 ரொம்ப 11 வயசு. ரொம்ப அப்போலாம் கல்யாணத்து போது தூக்கம் கூட முடிக்க முடியாது. அதுவும் 7 கல்யாணம், முதல் நாள் மாப்பிள்ளை இறப்பு, 5 கல்யாணம், 7 கிரகப்பிரவேசம். 7 ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா 10 ராத்திரி வேலையில ஊர்வலங்கள் தினமும் உண்டு. 5 ஊர்வலம் உண்டு. ஊர்வலத்தும் போது தூங்கி வந்துட்டே இருப்பாப்பா. அவன் என்ன பண்றது? என்னுடைய அப்பாவுக்கும் மாமனார் ரெண்டு பேருக்கும் இன்ஜினியர் ஆகிறவங்களுக்கு தான் அது எல்லாருடைய இஷ்டமும் தான், நடக்கக்கூடியதுதான். ஆனால் திடீரென்று எதிர்பாராத விதமாக சீனியர் இன்டர்மீடியட்ல ரொம்ப கடுமையான ஜுரம் வந்து கணக்கே நினைக்கக்கூடாது, விட்டு விடணும்னு டாக்டர் சொன்னதுனால என்ஜினியர் ஆக முடியல. அதை பூர்த்தி செய்வதற்காகத்தான் பிள்ளைகள்ல 3 என்ஜினியரா வந்தேன். நான் சூழாங்குறிச்சியில முதல் 1 தான் படிச்சேன். ஏன்னா பள்ளிக்கூட வசதி எங்க கிடையாது. சின்ன வயசுல படிக்கிறதுக்கு வசதி இல்லாதனால எங்க அக்கா பாதூர்னு பேரு, அந்த பாதூர்ல தான் 2 இருந்து 4 படிச்சேன். அதுக்கு பிறகு மேல படிக்கணும்னு எல்லாருக்கும் ஆசை. அதனால எங்க தாத்தா வாத்துல கடலூர்ல வசதி படுமாறதுக்காக அங்க போனேன். ஆனா எங்க பாட்டிக்கு நான் அங்க இருக்க பிடிக்கல. அதனால அங்க பள்ளிக்கூடத்தை சேர்ந்து ஒரே நாள் தான் இருந்தேன். டிசி வாங்கிட்டு மயிலாப்பூர்ல PSI ஸ்கூலுக்கு வந்துவிட்டேன். அங்கிருந்து 5வது இருந்து முழுக்க SSLT வரையிலும் அதே பள்ளிக்கூடம் தான், அங்கதான் படிச்சேன். நான் எங்க அக்கா வாத்துல இருந்தான் படிச்சேன் முழுக்க முழுக்க. இன்டர்மீடியேட் ஒரு பிரசிடன்சி காலேஜ், அதுக்கப்புறம் சிதம்பரம் மீனாட்சி காலேஜ் இடத்துல படிச்சேன். உன்னோட அக்கா தங்கைகள் இருக்க, அவள் யாரு உனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு? யாருக்கிட்ட ரொம்ப ஆசை ஜாஸ்தி? எப்படி அவளுக்கு உங்ககிட்ட எப்படி ஆசைகள்? 2 தங்க ஒண்ணு, 3 ரொம்ப ஆசையா இருப்போம். பெரிய அக்கா கடலூர்ல இருந்தா, அவளும் வந்து அவ வந்து ரொம்ப சின்ன வயசுல 1930 செத்து போயிட்டாள். பிரசவத்துக்கு அப்புறம் ஜன்னிப்பர் வந்து செத்து போயிட்டாள், அதாவது டபுள் நிமோனியா வந்து செத்து போயிட்டாள். 2 அக்கா வார்த்தை தான் இருந்ததுனால நேச்சுரலா அவகிட்ட ஆசை ஜாஸ்தியா இருக்கிறது. அது நான் ரொம்ப அதான் இருக்க வேண்டிய முறைதான். தங்க கட்டி ரொம்ப ஆசை உண்டு. தங்கக்கு எல்லா கல்யாணத்துக்கோ இதுக்கோ எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்கேன், நான் தான் செய்தேன். அதுக்கு பிறகும் வந்து என்னாலும் அவர்களுக்கு ஒரு ஆசை பண்ணியிருக்கேன். அதனால எல்லார்ட்டையும் 3 ஆசையா தான் இருக்குமே தவிர ஆசை குறைவுன்னு சொல்ல முடியாது. ரொம்ப ஜாஸ்தி ஆசைன்னு வந்தா மெட்ராஸ் இருந்த ராஜம்மாக்காகிட்ட தான் ஜாஸ்தி ஆசை. எங்க அப்பா வந்து அக்ரிகல்ச்சரிஸ்ட், வில்லேஜ் ஹெட்மன், அதாவது வில்லேஜ் மேஜிஸ்ட்ரேட் அண்ட் ரெண்டும் முனிசிப் ரெண்டும், அது தவிர வில்லேஜ் பஞ்சாயத்துக்கு பிரசிடன்ட், 3 இருந்தேன். அது தவிர வந்து டாக்குமெண்ட் டிராப்டிங்ல ரொம்ப நல்லா தெரியும். அதனால அவருக்கு இந்த டாக்குமெண்ட் டிராப்டிங்ல நிறைய வருமானம் வரும். இதை தவிர அவருக்கு பூர்வீகம் வந்து 1.5 நிலம் தான். அந்த நிலத்தை அவர் நல்லா பயிரிட்டதுனால வந்து உறுதி பண்ணி அவருடைய காலத்திலேயே 10 மேல அவருக்கு நலம் இருந்தது. ஊருக்குள்ளேயே நல்ல ஜாஸ்தி நலம் பிழைத்த ஒருவராக இருந்தார். அவர் உள்ள கிராமத்துல வயல்ல போனாக்க கூடவே அவர் வந்து ஒர்க்கர்ஸ் கூட ஒர்க் பண்ணுவார். அந்த இதுவே கிடையாது, வித்தியாசம் பாராட்ட மாட்டார். சாதாரணமாக காந்தியருடைய ஐடியாஸ் அவருக்கு ரொம்ப நம்பிக்கை உண்டு. அதாவது ஜாதி வித்தியாசம் கூடாது அப்படின்றது அவருக்கே உண்டு அந்த காலத்துல. அதனால அவர் காந்தி, நேரு தான் அவருக்கு உயிர், நேரு தான் அவருடைய கிடைக்கும். அதனால ரொம்ப பிளட்டி இருந்தது. அதாவது விவசாயியா இருந்தா கூட அந்த மாதிரியான ஹாப்பினஸ் எந்த டவுன் லைஃப்ல வரவே வராது. ரொம்ப சுபிக்ஷமா இருந்தது. ஆனால் விலைவாசிகள் ரொம்ப குறைவா இருந்தாலும் ரூபாய்க்கு 8 படி அரிசி இந்த மாதிரி இருந்ததுனால சாதாரணமாக வாய்தா கொடுக்கறதுக்கே பணம் போறாததுனால நாளடைவில் கொஞ்சம் கீழிச்சு போச்சு. அவ்வளோ
உனக்கு இவ்வளவு வருஷத்துல ரொம்ப மனசுக்கு ரொம்ப பிடிச்ச இன்சிடென்ட் ஏதாவது உண்டா? அதே மாதிரி மனசுக்கு கஷ்டமானது ஏதாவது உண்டா?
பிடிச்ச இன்சிடென்ட் சொன்னாக்கு ஒவ்வொரு தடவையும் எனக்கு பிடிச்சது என்னன்னா, யாரா இருந்தாலும் எனக்கு கஷ்டம் கொடுக்காம படிப்பான். பிள்ளைகள் பெண்கள் யாரா இருந்தாலும் காலேஜுக்கு போய் ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படின்ற இது இல்லாம அவர்களே படிப்பார்கள். அது ஒரு சந்தோஷம். அவர்களுக்கு வேலையான போதும் ஒருவித முயற்சியும் இல்லாம வேலை கிடைச்சதுனால அப்போதான் சந்தோஷமா இருக்கும். ஒவ்வொருவரும் ரொம்ப அந்யோன்யமா இருந்ததுனால, ஒருவருக்கு ஒருவர் அந்யோன்யமா இருக்கிறதோட அப்பா அம்மா கிட்டயும் ஆசையா இருந்ததுனால அதெல்லாம் பிடித்தமானதுதான். துமான சம்பவங்கள் ஒரு 4-5 இருக்கு. முதலாவது சம்பவம் என்னன்னு கேட்டா, என்னுடைய தம்பி கிட்டுன்னு பேரு, அவன் வந்து எங்க அத்தைக்கு சீதாரம் கொடுத்திருந்து அவன் ஏரியில நீஞ்ச போன போது புரட்டாசி மாசம் ஏகாதசி அன்னைக்கு போனான். அத பண்ணிட்டு தலைக்கெல்லாம் பண்ணி வச்சுட்டவனுக்காக காத்துனுக்கு போது அவனை பணம் வீட்டுக் கொண்டது. அந்த சமாச்சாரம் நான் பரீட்சை ஹாலில் இருக்கிற போது பிளாட்ஃபார்ம் படிச்சுட்டு சாஃப்ட்வேர் எக்ஸாமினேஷன் எழுதிட்டு இருந்தேன். ஹாலில் உடனே வந்து சொல்லி என்ன உடனே வர சொன்னான். அப்போ உண்மையிலேயே துடிச்சு போயிட்டேன். அது நான் மறக்க முடியாத ஒரு துக்ககரமான சம்பவம். அதுக்கு அடுத்தது ரொம்ப துக்கமான சம்பவம், என்னுடைய மாப்பிள்ள வனஜாவுடைய ஹஸ்பண்ட் செத்து போன துக்கம் ரொம்ப பொறுக்க முடியாததா இருந்தது. அது ரெண்டாவது துக்கமான சம்பவம். மூணாவது எங்க அம்மா செத்து போனது எதிர்பாராத சம்பவம். அவருக்கு அப்பா வந்து அம்மாவை பார்க்கறதுக்காக போயிருந்த போது அவருடைய மடியிலேயே திடீரென்று ஹார்ட் அட்டாக்ல பிராணம் போயிடுச்சு. அதற்கு போக முடியாதபடி பிளேன்ல ரிசர்வ் பண்ணியும் பிளேன் வந்து கிடைக்கல. அதனால அடுத்த நாள் தான் போக முடிஞ்சது. அதுவும் மறக்க முடியாத ஒரு துக்கமான சம்பவம். ஹாப்பி சம்பவங்கள் நிறைய இருந்திருக்கு. ஒவ்வொரு கல்யாணத்தின் போதும் பர்ஃபெக்ட் ஹாப்பினஸ் எல்லா இதுலையும் நான் வந்து பங்கெடுத்துக்காது. எந்த கல்யாணத்துக்கு ரிலேஷன்ஸ் கூப்பிட்டாலும் போகாது இருக்க மாட்டேன். யாரா இருந்தாலும் போவேன். அதோடு கூட சொந்த பிள்ளைகள் பெண்கள் இந்த கல்யாணங்களும் போதெல்லாம் ரொம்ப ஹாப்பினஸ் இருந்தது, பர்ஃபெக்டா இருந்தது. இதில் வந்து இந்த ராதாவுடைய கல்யாணத்துல ரொம்ப ஹாப்பியா இருந்தது. காரணம் என்னன்னா, அவளுக்கு கல்யாணமே ஆகாதோன்னு ஒரு நிலைமை இருந்த போது கல்யாணம் நிச்சயமானதால அது ரொம்ப சந்தோஷமான ஒரு இன்சிடென்ட். அதை தவிர சுஜாதா அவருடைய இந்த குழந்தை பிறந்த போது வந்திருந்தது எனக்கு ரொம்ப பொறுக்க முடியாத சந்தோஷம். ஏன்னா இந்த மாதிரி வருவேன்னா நான் எதிர்பார்க்கல. ஆற்றுல அவளுக்கு பிராக்சர் ஆகி வர முடியுமோ முடியாதோன்ற நிலையில வந்தது ரொம்ப சந்தோஷமான ஒரு இன்சிடென்ட்.